மோகமுள் மூன்றாவது பாகம் முதல் அத்தியாயம். யாரு? நான் தான். வா பாபு, அவங்க வந்திருக்காங்க பாட்டி.
நான் தான் பாட்டி.
காலமேயே வரேன்னீங்களே.
காலமாக போனேன். அவர் வேறு ரெண்டு பேரை பார்க்க சொன்னார். அப்புறம் அவங்கள போய் பார்த்தேன். அவங்க வேறு யாரையோ பாருன்னாங்க. பத்மாசினி அம்மாவில் அவங்கள போய் பார்க்கணும். காலமே 8 மணிக்கு கிளம்பினது.
சாப்பிட்டீங்களா?
ஆச்சு.
மறுபடியும் போகணுமா?
ஆமாம், யமுனாவை அழைச்சிக்கிட்டு போகணும்.
எங்கே இருக்காங்க?
திருவல்லிக்கேணியில்.
ஓ, உங்கள் பேட்டையில் தானா?
ஆமாம். காப்பிக்கெல்லாம் காத்திருக்க வேண்டாம். 4 மணிக்குள்ளே போய் பார்த்தா தான் உண்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எங்கேயாவது போயிட்டாங்கன்னா.
இப்போ மணி என்ன?
2:40.
நல்ல வெயிலாக இருக்கே.
வெயிலை பார்த்தா முடியுமா?
அப்போ யமுனா, புடவையை மாற்றிக்கிட்டு கிளம்பு.
யமுனா 4:30 கிளம்பிவிட்டாள். வெளியில் வரும்போது மெதுவாக கேட்டான் அவன். ஏன் யமுனா, அதே புடவையை கட்டிக்கிட்டு இருக்கியே?
ஏன், இது நல்லா இல்லையா?
நல்லா இல்லையேன்னு சொல்லலை.
அப்புறம் என்ன?
புரசைவாக்கத்தில் ஒரு செருப்பு கடையில் ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தான் அவன். பஸ்ஸும் வந்தவுடன் கிடைத்து விட்டது. பத்மாசினி அம்மாள் நல்ல வேளையாக தூங்கவில்லை. ஹாலில் உட்கார சொல்லிவிட்டு ஒரு பெண் உள்ளே போயிற்று. சற்று கழித்து 60 வயது இருக்கும் ஒரு அம்மாள் வந்தாள்.
நமஸ்காரம். யார்?
நீங்கள்தான் ஜான்சி ஆசிரமத்தின்
நிர்வாகி. உங்களுக்கு என்ன வேண்டும்?
இந்த அம்மாளை சேர்க்க வேண்டும்.
இந்த அம்மாளையா?
ஆமாம்.
ரொம்ப வயசாயிருக்கும் போல இருக்கே. என்னம்மா வயசு?
40. பாபு பழைய பல்லவியை மீண்டும் பாடினான். நல்ல வசதியாக இருந்து உறவினர்களுக்கு செய்து க்ஷீணித்து போய் சமயத்தில் அவர்கள் கை கொடுக்காமல் பசிக்கு ஆளாகி.
உங்களுக்கு எப்படி தெரியும்?
எங்களுக்கு 50 வருஷமாக குடும்ப நண்பர்கள்.
நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் பொது உறவு இலாகா அதிகாரிக்கு அடுத்தவனாக இருக்கிறேன்.
உங்கள் கம்பெனியிலேயே பார்த்துக்கப்படாதோ?
பார்க்கலாம், படிப்பு இல்லை.
இத்தனை வயசுக்கு மேல் நாங்கள் படிப்பு சேர்ப்பதில்லையே. 30 வயசுக்குள் என்று வைத்து கொண்டிருக்கிறோம்.
பாபு காலையிலிருந்து அலைந்ததையெல்லாம் சொன்னான். 3 மணி தூங்குகிற அம்மாளை மாத்திரம் விட்டுவிட்டு. எல்லாவற்றையும் கவனமாக கேட்டாள் பத்மாசினி அம்மாள்.
உடம்பு இப்படி இருக்கே.
ஆமாம், என்ன செய்கிறது? 3 மாசமாக சாப்பாடே பிரச்சனையாகிவிட்டது அவளுக்கு.
ரொம்ப பரிதாபப்பட வேண்டிய கேஸ் தான். உட்காருமா? ஏன் நிற்கிறாய்? உட்கார், பாதகம் இல்லை.
உட்கார் யமுனா. யமுனாவை ஏற இறங்க பார்த்து கொண்டிருந்தாள் பத்மாசினி அம்மாள். பிறகு ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தாள்.
கல்யாணமாகவில்லையா?
இல்லை என்று மீண்டும் யமுனாவுக்கு கல்யாணம் ஆகாத காரணத்தையும் சொன்னான் பாபு.
நம் சமூகம் சீரழிந்துதான் கிடக்கிறது. அதற்காக நான் எத்தனை பேரைத்தான் எடுத்து காப்பாற்ற முடியும்? இந்த மாதிரி விஷயத்திற்கு பணம் கேட்டால் 10 கொடுக்கிறவர்களுக்கு 2 ரூபாய் தான் கைக்கு வருகிறது. அதை கொடுக்கும்போது நம் தலையில் யாரையாவது கட்டி விடுகிறார்கள். நீங்கள் வித்தியாசமாக நினைத்து கொள்ள வேண்டாம். இது மிகவும் பரிதாபத்திற்குரிய கேஸ் தான். நான் என்னால் ஆனதை செய்கிறேன், ஆட்சேபனை இல்லை. இவருடைய தோற்றம் என்னை நடுங்கச் செய்கிறது. நல்ல அழகியாக ஒரு காலத்தில் இருந்திருப்பாள் இவள். ஆமாம். இவ்வளவு அழகாக இருந்தவருக்கு ஏன் கல்யாணமாகவில்லை?
அதுதான் எனக்கும் புரியவில்லை. ஜாதி ஜாதி என்று இவள் கல்யாணத்திற்கு குறுக்கே நின்றது இவள் ஜாதி.
இந்த அழகை எதிர்த்து கூடவா?
அதுதான் எனக்கும் புரியவில்லை என்றேன். ஓரளவுக்கு இவளையும் காரணமாகத்தான் சொல்ல வேண்டும்.
அப்படி சொல்லுங்கள்
என்றாள் பத்மாசினி. ஆமாம் அம்மா, வந்த பிள்ளைகளை தனக்கு பிடிக்கவில்லை என்று தட்டி கொண்டு வந்தாள். கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாத மனைவியாக இருக்க முடியுமா என்று யாரோ ஒரு தனவந்தர் கேட்டாராம். அதற்கு இவள் என்ன சொன்னாள்? மறுத்துவிட்டாள். இப்போது அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. நல்ல வழியில் போகத்தான் முடியாது இந்த உலகத்தில். எனக்கு புரிகிறது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு திருப்தி, ஆச்சரியம் கூட. இங்கு வருவதெல்லாம் அநேகமாக நாகரீக மனிதர்கள் கேட்க கூச்சப்பட வேண்டிய சேர்க்கைகளின் விளைவுகளாகத்தான் இருக்கிற வழக்கம். இந்த மாதிரி அநேகமாக வருவதில்லை. என்னுடைய ஆயுசிலேயே இது 6வது அல்லது 7வது கேஸாக இருக்கலாம். ஞாபகப்படுத்தி பார்த்தால் என்று பழைய நினைவுகளை சூன்யத்தில் அவள் விழிகள் துருவி பார்த்தன. ஆமாம், இது 7வது கேஸ் தான். இவ்வளவு நாள் ஒழுங்காக இருக்கிறதே கஷ்டம்தான். ஒழுங்காக இருந்தால் என்றால் ஆச்சரியப்படத்தான் வேண்டியிருக்கிறது. யமுனாவை பார்த்ததுமே அவளுக்கு பிடித்துவிட்டது போலிருக்கிறது. அவளையே கனிவும் கேள்விக்குறியுமாக மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் அவள். நீங்களும் நல்ல பதவியில் இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்வதை நான் நம்பத்தான் வேண்டும். எதை? இவள் கண்ணியமானவள் என்பதை. நீங்கள் புதிது, நான் புதிது. நான் எப்படி சொல்வதென்று எனக்கு புரியவில்லை. நான் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆமாம், எனக்கு உங்களை தெரியாது. திடீரென்று வந்திருக்கிறீர்கள். நான் மனசை திறந்து என் சந்தேகங்களை தீர்த்து கொள்வதும் நல்லதுதானே?
தாராளமாக கேளுங்கள், நான் சொல்லுகிறேன்.
மனிதர்களை பார்த்தாலும் எனக்கு புரியும். அதிலும் சில வருஷ அனுபவம் உண்டு எனக்கு. ஆனால் நாம் மனிதர்கள்தானே. நினைத்ததற்கு மாறாக சில சமயம் நடந்து விடுவதும் உண்டு. அதனால் நான் முன்னாலேயே ஜாக்கிரதை பண்ணிக்கொள்ள வேண்டியிருக்கிறது.
நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் என் வார்த்தைகளைத்தான் நீங்கள் நம்ப வேண்டும். நான் புதிது. எனக்கு வேறு தெரிந்தவர்கள் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு மனிதரை அறிமுகப்படுத்தி கொண்டு சிபாரிசு கொண்டு வர எனக்கு நேரமில்லை. இவள் 2 நாள் முன் வந்தாள். தங்கள் உறவினரோடு தங்கியிருக்கிறாள். எத்தனை நாள் அங்கு தங்க முடியும்? சிபாரிசு தேட எனக்கு நேரமில்லை. நேராகவே கேட்கலாமே என்று அழைத்து வந்துவிட்டேன்.
தகுதி உள்ளவர்களுக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் சிபாரிசு இல்லாமல் ஒன்றும் நடக்கவில்லை என்று தெரியும் எனக்கு. ஆனால் நீங்கள் நேராக வந்ததும் எனக்கு சந்தோஷம்தான்.
பாபுவுக்கு நம்பிக்கை வந்தது. பத்மாசினிக்கு யமுனாவை பிடித்து விட்டது. அவள் மேலும் சொன்னாள்,
ஆனால் ஒரு விஷயம் எனக்கு சொல்ல தயக்கமாயிருக்கிறது. நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்கள்.
என்ன?
நான் இவளை படிப்புக்கு சேர்த்துக்கொள்ள முடியாது. வயதாகிவிட்டது.
அப்படியானால் இங்கே ஏதாவது வேலை பார்க்கட்டும்.
என்ன வேலை? அவளுக்கு படிப்பு இல்லை என்கிறீர்கள். நல்ல வேலையாக ஒன்றும் கொடுக்க முடியாது. ஏதாவது அட்டண்டர் மாதிரி வேலை இருக்கும். ஆஃபீஸ் வேலை இருக்கும். குழந்தைகளை கவனிக்க வேண்டியிருக்கும். இன்னதென்று சொல்ல முடியாது. உண்மையில் இந்த மாதிரி எனக்கு உதவி செய்ய ஒருவர் வேண்டும். இங்கு பெரிய பெண்கள் படிக்கிறார்கள். 1-2 தப்பித்தவறி நடக்கிறது உண்டு. அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு பம்மநாட்டி எனக்கு வேண்டும். சாப்பாடு போடுகிறோம். வாரத்தில் 1 நாள் லீவு கொடுக்கிறோம். இவளுக்கு கட்டாயம் அந்த லீவு கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் இவள் இருந்த நிலையை நினைத்து சொல்கிறேன். 1 நாள் வாரத்தில் விடுமுறை மாதிரி கொடுக்கிறேன். உங்கள் வீட்டுக்கோ உறவினர் வீட்டுக்கோ போய் வரலாம்.
நான் தனியாகத்தான் இருக்கிறேன்.
அப்படியானால் உறவினர் வீட்டுக்கு போகலாம். அவள் இஷ்டப்பட்டால்தான் போக வேண்டும் என்று இல்லை. வேலை செய்து கொண்டே ஒழிந்த வேலைகளில் படிப்பு ஏதாவது சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன். சம்மதமானால் கேட்டுச் சொல்லுங்கள்.
பேச்சு ஆங்கிலத்தில் நடந்து கொண்டிருந்தது. யமுனா இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள்.
என்ன யமுனா, இங்கு படிக்க குறிப்பிட்ட வயசுக்குள் இருந்தால்தான் சேர்ப்பார்களாம். ஏதாவது அட்டண்டர் மாதிரி வேலை செய்வதானால் செய்யட்டும் என்கிறார்கள். சாப்பாடு போடுவார்களாம். சம்பளம் கிடையாது.
வேலை நன்றாக செய்தால் சம்பளத்தை பற்றி அப்புறம் யோசிப்போம் என்று குறுக்கிட்டாள் பத்மாசினி.
வாரத்திற்கு 1 நாள் லீவு உண்டு. நீ புரசவாக்கத்திற்கோ வேறு உறவினர் வீட்டுக்கோ போய் வரலாம். கட்டாயம் போக வேண்டும் என்று இல்லை. இஷ்டமிருந்தால் போகலாம். இல்லையானால் இங்கேயே தங்கலாம். அந்த 1 நாள் லீவில் படிப்பு கிடிப்பு சொல்லிக்கொள்ள நேரம் இருக்கும் என்று மீண்டும் குறுக்கிட்டாள் பத்மாசினி.
உனக்கு இஷ்டமா என்று கேட்கிறார்கள் அம்மாள்.
எனக்கு நல்லது என்றே தோன்றுகிறது.
அப்புறம் என்னையே கேட்க வேண்டும்.
இல்லைம்மா, நீயும் அப்புறம் வேலை செய்கிற சொல்லுகிற இடமாக கொண்டு தள்ளிவிட்டாரே என்று வருத்தப்படக்கூடாது பாரு.
நல்லா வசதியாக இருந்தவள் நீ, ஏதோ காலக்கோளாறு இப்படி ஆயிடுத்து, இல்லாமல் போயிட்டோம். நீ நாலு ஆளை வச்சு அதை செய், இதை செய் என்று எஜமானியாக இருந்து வேலை வாங்கினவளாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்துவிட்டு இன்னொருத்தர் அங்கே போ இங்கே போன்னு சொல்லும்படியாக ஆயிட்டுதேன்னு நினைக்கலாமோ இல்லையோ? அதுக்குத்தான் உன் சம்மதத்தை கேட்டு சொல்ல சொன்னேன்.
எனக்கு அதெல்லாம் கிடையாதுமா, வசதியாக இருந்தது உண்டு, அதை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்க முடியுமா?
அப்படின்னா உனக்கு இஷ்டம்தானே?
இஷ்டம்தான்.
இங்கே சாப்பாட்டுக்கு குறைவிராது, காசு கையில் புழங்காது. வேணும்னா இவர் கொடுத்தால் நீ வாங்கி வச்சுக்கலாம், நாங்கள் கொடுக்கறதுக்கு இல்லை.
சாப்பாடு ஆயிடுத்துன்னா காசு என்னத்துக்கு?
உலகம் தெரியாதவளாக இருக்கியேம்மா, புடவை எண்ணெய் சலவை இதுக்கெல்லாம் என்ன செய்கிறது? இங்கே காப்பிக்கு தனியாக வாங்கி விடுவோம். காப்பி குடிக்காமல் சில பேருக்கு தலைவலி வரும், வாந்தி எடுக்கும், அதுக்காக போட்டு கொடுக்கறது தான். ஆனால் அதுக்கு தனியாக பணம் கொடுத்து விடணும் எங்கள் மேனேஜ்மெண்ட்டில்.
அதெல்லாம் நான் பார்த்துக்கலாமா என்று கேட்டான் பாபு.
வேஷாக, நான் தடை சொல்லவில்லை. உண்மையில் காசு புழங்குவதை கூட நான் விரும்பவில்லை. ஆனால் இதை ஒரு தனி கேஸாக கருத தயார் நான். திடீர்னு வம்ச வம்சமாக வந்த பழக்கங்களை நிறுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் நீங்கள் கொடுத்து உதவு செய்வதை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை.
ரொம்ப நன்றி.
உனக்கு இஷ்டம்தானேம்மா?
என்ன வெறுமை கேட்குறீங்களே, நான் என்ன சொல்ல போகிறேன்? முன்ன பின்ன தெரியாமல் வந்து நின்னவளை நீங்கள் ஏற்றுக்கிட்டதே பெருசு.
பெருசு என்னம்மா, என் கடமையை செய்கிறேன்.
எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் பாபு.
என்ன?
நான் காலையிலிருந்து அலைகிறேன், வீடு வீடாக ஏறி இறங்குகிறேன். இப்படி சட்டென்று என் எண்ணம் கைகூடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் சாதாரண மனுஷி இல்லை. இந்த உலகத்தில் இந்த மாதிரி கருணையை பாத்திரத்தில் வைத்து கொண்டு வந்தவர்களுக்கெல்லாம் பரிமாறுகிறவர்களை நான் கண்டதில்லை, காணவும் போவதில்லை.
நீங்கள் அதிகமாக சொல்ல வேண்டாம், இது கடமை, செய்கிறேன். அப்படி மிகைப்படுத்தவும் இங்கு தகுதி இல்லை, மனம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னார்போல் வந்தவர்களுக்கெல்லாம் பரிமாறும்படியாக பாத்திரத்தில் இல்லை, ரொம்ப கொஞ்சம். கருணை மாத்திரம் இருந்தால் போதுமா? பொதுமக்கள் ஆதரவு வேண்டாமா? இங்கு என்னமோ உதவாக்கரைகளுக்காக ஊர் பணத்தை வாரி இறைத்து கொண்டிருக்கிறோம் என்று பொறுப்புள்ளவர்கள் கூட நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கலாம், தவறிப்போனவர்கள் இருக்கலாம், திருத்த முடியாதவர்களும் இருக்கலாம். பெண்கள் எல்லோருமே அருந்ததிகள் இல்லை, புருஷர்கள் எல்லோரும் ஜனகர்கள் இல்லை, புத்தர்கள் இல்லை. தவறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் பல பேர். திருத்த முடியாதவர்களை விட்டுவிடுவோம். என்னிடம் உள்ள பலரில் கூட திரும்பியும் தெருவுக்கு போக விரும்புகிறவர்கள் கூட இருக்கலாம். அதை விட்டுவிடுங்கள். இப்போது இவள் வந்திருக்கிறாள், என்னத்தை சொல்கிறது? பார்க்கிறவர்கள் இவளுடைய பழைய நிலை எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்கப் போகிறார்களா என்ன? பொதுவாக இப்படி ஒரு அனுதாபமின்மை, சிந்தித்து பார்க்க மறுக்கும் பிடிவாதம், அறியாமை எல்லாம் இருக்கும்போது நான் அகப்பையால் அள்ளி அள்ளி கொடுக்கும்படியாக பாத்திரத்தில் எங்கே இருக்கிற போகிறது? தினம் தினம் போராட்டம்தான்.
நான் வேண்டுமானால் ஒன்று செய்கிறேனே.
என்ன?
யமுனாவுக்கு நீங்கள் இலவசமாக சாப்பாடு போட வேண்டாம், பணம் கொடுத்து விடுகிறேன்.
ரொம்ப நன்றாயிருக்கிறதே, அதற்கு இங்கு வருவானேன்?
இல்லை, வேலை செய்கிற திருப்தி அவளுக்கு இருக்கட்டும்.
வேண்டாம் வேண்டாம், சம்பளம்தான் கொடுக்க முடியவில்லை, சாப்பாடு கூட போட முடியாது என்று தோன்றவில்லை எனக்கு. நீங்கள் தான் எத்தனை காலம் கொடுக்க முடியும்? உங்களுக்கும் குடும்ப செலவெல்லாம் இல்லையா?
தற்போதைக்கு இல்லை, ஊரில் அப்பா அம்மா இருக்கிறார்கள், அவர்களுக்கு பணம் அனுப்பி வருகிறேன். எனக்கும் கண்டு கொஞ்சம் மிஞ்சும்.
அதை அவள் சாப்பாட்டிற்கு கொடுக்க வேண்டாம், கை செலவுக்கு வேண்டுமானால் கொடுங்கள். மன்னிக்க வேண்டும், நீங்கள் நல்ல ஹிருதயம் உள்ளவர் என்று தெரிய தைரியத்தில் கேட்கிறேன். உங்களுக்கு கல்யாணமாகிவிட்டதா?
இல்லை.
அப்படியானால் உங்கள் மனைவி வரும்போது கொஞ்சம் வேண்டியிருக்கும், எவ்வளவோ எதிர்பாராத செலவுகள் வரும், அதனால் மிச்சம் வைத்துக் கொள்ளுங்கள்.
பாபு சிரித்தான்.
இவள் கை செலவுக்கு ஏதாவது கொடுத்து வந்தால் போதும், வேலையும் செய்து கொண்டு சாப்பாட்டுக்கும் கொடுக்கிறாள் இந்த மாதிரி ஒரு ஏழை என்றால் நாலு பேர் சிரிப்பார்கள். இன்னொன்று, சாப்பாட்டுக்கும் பணம் கொடுத்து சும்மாவாவது வேலையும் செய்து கொண்டிருப்பவர்கள் மீது எனக்கு எப்படி பிடிப்பு வரும் என்று சிரித்தாள் பத்மாசினி. நான் எஜமானி இல்லையா? அப்படி சொல்லிக்கொள்ள எனக்கு ஏதாவது இடம் வையுங்கள். உங்கள் முகத்தை பார்த்தால் பிடிவாதம் செய்வீர்கள் போல் இருக்கிறது. என் அதிகாரத்துக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்கள்.
பாபுவுக்கு உள்ளம் நெகிழ்ந்தது.
இந்த உலகத்தில் எவ்வளவு நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். எங்கோ மூளை முடுக்குகளில் எல்லாம் நல்லது ஒளிவீசி கொண்டுதான் இருக்கிறது. பேச முடியாமல் சற்று மௌனமாகவே இருந்துவிட்டு, சரி, உங்கள் இஷ்டம் என்றான் கடைசியில்.
இந்தாருங்கள், இந்த கடுதாசியில் ஒரு மனு மாதிரி எழுதி கொடுங்கள். இவள் பெயர், பழைய நிலை, புதிய நிலை எல்லாவற்றையும் விவரமாக எழுதி கொடுங்கள். இவளுடைய நல்ல நடத்தைக்கு உத்தரவாதி என்று எழுதி கொடுங்கள். இதெல்லாம் எதற்காக என்றால், நாளைக்கு ஒரு சமயம் இவளை பிடிக்கவில்லை என்றால் தெருவில் நிற்க விட முடியாது. மறுபடியும் உங்களிடம்தான் அனுப்புவோம்.
அது ஒரு காலம் நேராது.
நேராது என்றுதான் நினைக்கிறேன்.
எதற்காக நேர வேண்டும்? நம்முடைய வேலையை நேர்மையாக கண்டிப்பாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்யும் போது நமக்கு நாளும் குறைவு வராது. பாபு எழுதி கொடுத்தான். பத்மாசினி மூக்கு கண்ணாடியை எடுத்து போட்டுக்கொண்டு அதை வாசித்தாள்.
ரொம்ப சரி. அப்போ நீ என்றைக்குமா வர?
எப்போ வரச்சனாலும் வரேன்.
நாளைக்கே வந்தாலும் வரலாம். பிரசிடென்ட்டிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன். தினமும் காலையில் வருவாங்க அவங்க. எப்போ இஷ்டமோ அப்போ வரலாம். நீ நாளைக்கு தான் வாயேன்.
சரி.
உறவுக்காரா இன்னும் ரெண்டு நாள் இருக்க சொல்லுவாளோ என்றான் பாபு.
சொன்னாலும் சொல்லிவிட்டு வந்து விடலாம்.
சரி, அப்போ நாளைக்கு காலமாக வந்துவிடு. 11 மணிக்கு முன்னால் வந்துவிடுமா? அப்போ தான் பிரசிடெண்ட் அம்மா வர சமயம்.
வரேன்.
எனக்கு என்ன சொல்கிறது என்று தெரியவில்லை. நினைத்து நினைத்து பார்க்கிறேன். என்னால் நம்ப முடியவில்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய மனசுள்ளவர்கள். தேவையே இல்லை. முடிந்ததை செய்கிறோம். நன்றி கூற நீங்கள் எதற்காக இப்படி தவிக்க வேண்டும்?
வரட்டுமா?
வரேம்மா.
வாம்மா, இங்கே வந்தால் நிம்மதிக்கு குறைச்சல் இராது. கண்டிப்பும் தைரியமும் உண்மையும் இருக்கணும். இது மாத்திரம் இருந்தால் போதும். போய் வாங்கம்மா.
நான் அப்புறம் வந்து பார்க்கிறேன்.
எதற்கு? நன்றி கூறவா? வேண்டாம். நீங்கள் வருவதே வேண்டாம் என்று சொல்லவில்லை. நன்றி கூறுவதற்காக வர தேவையில்லை.
உங்கள் பெயர் என்ன?
பாபு. ஓ ஆமாம், அதான் கையெழுத்து போட்டிருக்கேளே. ரொம்ப சின்ன பேராக இருக்கே. ஆளெனமும் பெரியவாளாத்தான் இருக்கே.
பாபு சிரித்து கொண்டே யமுனாவுடன் வெளியே வந்தான். அவனுக்கு ஒன்றும் பேசத் தோன்றவில்லை. நம்பவும் முடியவில்லை. எவ்வளவு சுருக்கில் காரியம் முடிந்துவிட்டது. நமக்கு இந்த மாதிரி நேர்கிற வழக்கமே இல்லையே. எதை எடுத்தாலும் இடைஞ்சல், தாமதம் எல்லாம் முன்னாலே வந்து நிற்குமே. யமுனாதான் இதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அவளை கண்டதும்தான் பத்மாசினியின் மனது கருணை வழியே நிரம்பி இருக்க வேண்டும். நாமும் தான் காலையிலிருந்து அலைகிறோம். இவளை அழைத்து கொண்டு போன பிறகுதான் இந்த முகத்தை பத்மாசினி கண்டவுடன்தான் எண்ணம் கனியாக கனிந்தது. பைக்ராஃப்ட்ஸ் ரோடில் ஒரு கடையில் கடிகாரம் 5:25 காட்டிற்று. எதிர்த்த ஹோட்டலில் பாதாம் ஹல்வா போட்டிருப்பார்கள். பரீட்சை ஹாலுக்கு எதிரேயுள்ள பீச்சு மணலை அடையும் போது 6:30 ஆகிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை. கூட்டம் அதிகம் இராத இந்த பகுதியில் கூட கும்பல்கள் அதிகமாகவே அமர்ந்திருந்தன. பெரிய சுறாமீன் ஒன்றை பிடித்து வந்திருந்தார்கள் பரதவர்கள். அங்கு ஏக கூட்டம். அலை துள்ளி துள்ளி விழுந்தது. பாபுவுக்கு உற்சாகம் கரை புரண்டு விழுந்தது. மாங்காய், தேங்காய், பட்டாணி சுண்டல், வேர்க்கடலை, பட்டாணி நெய்முறுக்கு, முந்திரி பருப்பு வறுவல், எது வந்தாலும் மறுக்காமல் வாங்கி வாங்கி போட்டுக்கொண்டான்.
என்ன இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடலையா நீ?
இல்லை யமுனா, மத்தியானம் சாப்பிடத்தான் இல்லை.
சாப்பிடலையா? அப்படி என்ன சொல்லக்கூடாது?
சொல்கிறது என்ன, ஏதோ நாழியாயிடுத்து. சாப்பாடு இல்லை. காரணம் அது இல்லை. வேலை காலை அலை என்று அலைஞ்சிப்பிட்டு கடைசியில் ஒன்றும் பலிக்காமல் நீ திருப்பி போயிடுவியோன்னு பயந்துட்டே இருந்தேன். அது இல்லைன்னு ஆயிடுத்து.
ரொம்ப நல்லவங்க அந்த அம்மா.
நல்லவங்கன்னு சொன்னால் போதுமா? கோயில் கட்டணம்.
எனக்கு தழுதழுத்து போச்சு அவங்க பேசுகிறத கேட்டப்போ. ரொம்ப இழகின மனசு, அதோட கண்டிப்பு, திறந்த மனசு எல்லாம்.
இவங்களையும் மயக்கிட்ட. நான் மயக்கினேன். நான் சாமர்த்தியசாலியாக இருந்தால் ஏன் 3 மாதம் பட்டினி கிடக்கணும்?
சாமர்த்தியசாலி இல்லை தான், ஒத்துக்கிறேன். உன்னுடைய நேர்மை தான் அவளை பயமுறுத்தி விட்டதோ என்னமோ.
ஏதோ எதா இருந்தால் என்ன?
பாபு, பாபு ஏற்றி வச்ச விளக்கு இது. நாளையிலிருந்து ஜான்சி ஆசிரமத்து ஆளாக போயிட போகிறேன்.
வாரம் ஒரு நாள் லீவ் இருக்கு.
அதை நான் மறக்கலையே. நான் வந்துதான் பார்க்கணுமா, நீ வருவாயா?
உன் இஷ்டம்.
நீ தான் வாயேன். இது நம்ம ஊர் மாதிரி வம்பு அளக்கிற ஊர் இல்லை.
வரேன்.
ஞாயிற்றுக்கிழமை காலமாக வந்தால் நல்லது.
வரேன்.
விளக்குகள் எரிந்தன, இருட்டிவிட்டது. அறையை பார்த்துவிட்டு போறியா என்றான் பாபு.
சரி.
வெங்கடரங்கம் பிள்ளை தெருவை நோக்கி இருவரும் நடந்தார்கள். வீட்டுக்காரர்களிடம் அவளை அறிமுகப்படுத்திவிட்டு அறைக்கு அழைத்துச் சென்று பார்த்துவிட்டு இறங்கினான் பாபு. ஜவுளிக்கடையில் இரண்டு புடவைகள், ஒரு ஜமக்காலம், தலையணை, போர்வை, ஒரு டம்ளர், கண்ணாடி சீப்பு எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தான். புரசை வாக்கத்தில் இதையெல்லாம் பார்த்ததும் பாட்டிக்கு எப்படி இருந்ததோ,
இதையெல்லாம் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கணுமா, நாங்கள் பார்த்துக்க மாட்டோம்
என்று பட்டதும் படாததுமாக சொல்லி வைத்தாள். நாளைக்கு 11 மணிக்குள்ளாக போகணுமா?
ஆமாம். எங்கே இருக்கு இடம்?
டவுனில் என்று விலாசத்தை கொடுத்து பாபு மேலும் சொன்னான். பாட்டி, நாளைக்கு ஆஃபீஸ் உண்டு. உங்கள் பிள்ளைய ஒரு 10 மணி சுமாருக்கு அழைச்சிட்டு போக சொல்லுங்க. நான் மத்தியானம் அங்கே போய் பார்த்துக்கிறேன்.
உங்களுக்கு என்னம்மா போக முடியும்? பையனை அழைச்சிக்கிட்டு போக சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க.
கிழவி விசித்திரமாக பிடிவாதம் செய்யவே அங்கேயே சாப்பிட்டு விட்டு விடைபெற்று கொண்டான் பாபு. பஸ்ஸில் வரும்போது பெரிய காரியத்தை சாதித்துவிட்ட பெருமை நெஞ்சை லேசாக்கி இருந்தது. அலைக்கழிக்காமல் உதவி செய்த பத்மாசனியை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தில் எதிர்பாராத சுருக்கில் காரியம் கைகூடிய வியப்பும் பளிச்சிட்டது. ராஜம், சாம்பன், அப்பா எல்லோருக்கும் பதில் போட்டு விடுவது என்ற தீர்மானத்துடன் மேஜை முன் உட்கார்ந்து கொண்டான். மோகமுள் 3வது பாகம் 1வது அத்தியாயம் முடிந்தது.